ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. வெங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி, உத்தமமான ஏழு மலைகள், அத்தனை மகாத்மாக்களும் கொண்டாடும்படியான ஒரு மலை, பகவான் ஸ்ரீனிவாசன் தவம் பண்ண மலை, யசோதா மாதா கிருஷ்ணனுடைய கல்யாணத்தை பார்க்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தா. அந்த வருத்தம் போகிறதுக்காகவே பகவான் கவலைப்படாதேம்மா, கலியுகத்துல எனக்கு ஒரு கல்யாணம் உண்டு, அந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி வைப்பாயின்னு வரம் கொடுத்தான். அப்படி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மலை. அந்த விஷயம் சொல்றேன் நான், ரகுல மாளிகா விஷயம். அப்படிப்பட்ட திருவேங்கட மலை, அதாவது ராமவதாரம் கிருஷ்ணவதாரத்துல பூர்த்தியாகாத ஆசைகள்லாம் கூட திருவேங்கட மலையில பூர்த்தியாகும். அப்பேற்பட்ட ஒரு மலை திருவேங்கட மலை. அதாவது பெருமாள்னால வேங்கட மலைன்னு பேர் கிடையாது, நன்னா ஞாபகம். வேங்கடத்தினாலதான் பெருமாளுக்கு வெங்கடேசன், வெங்கடாச்சலபதி அப்படின்ற திருநாமம் எல்லாம் மலைய கொண்டுதான் மலையப்பனுக்கே ஒழிய மலையப்பனை கொண்டு மலைக்கு இல்லை. மலையப்பன் தான் புதுசு, திருவேங்கடமலை ரொம்ப பழசு, புராண இதிகாச காலங்கள்லேருந்து சொல்லப்பட்ட மலை. எத்தனையோ பேர் க்ஷேத்ராடனம் வந்த மலை. விதுரர், ஆச்சரியமா பலராமர் இவர்கள் எல்லாருமே கூட வந்து அனுபவிச்ச ஒரு மலை திருவேங்கடமலை. அதனாலதான் ஆழ்வார் திருவேங்கடமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்றார், அவ்வளவு சிரேஷ்டம். அதனாலதான் குலசேகர ஆழ்வாரும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, ஏதான ஒன்னா நான் இருந்துட்டா போதும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த ஏதேனும் ஒன்றே ஏதேனும் ஆவேனே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்றதுக்கு ரெண்டு விதமா பெரியவா வியாக்கியானம் பண்றார். அதாவது திருவேங்கட மலையில யாருக்கும் தெரிய வேண்டாம், எனக்கும் நான் எப்படி இருக்கேன்னு தெரிய வேண்டாம், அந்த மாதிரி ஏதான ஒன்னா இருந்தால் போதும். அதனாலதான் குருகா பிறப்பேனா மீனாய் பிறக்கும் விதியுடையவன் எல்லாம் சொல்லிட்டு வந்தவர், படியாய் கிடக்கணும் எல்லாம் சொல்லி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கும் தெரிய வேண்டாம் அடுத்த வாளுக்கும் தெரிய வேண்டாம், அடியே எனக்கு அப்படி ஒரு பாக்யத்தை திருவேங்கடமலையில கிடைச்சா போதும் அப்படின்றார். அதே இன்னொரு பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது இந்த ஏதேனும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு திருவேங்கடமுடையானா இருந்தாலும் தேவலை, அப்படி ஆனாலும் பரவாயில்லன்னா அந்த திருமலைக்கு அப்படி ஏற்றமா. அதனாலதான் திருவேங்கடமுடைய ஆண் அப்படின்னு சுவாமிக்கே திருநாமம். அழகா மலையப்ப சுவாமிய ஜோரா சேவிக்கிறார் சுவாமி ராமானுஜர். குலசேகரன் படி கிட்ட நின்று சேவிச்சு குலசேகரன் படியை தாண்டி உள்ள போய் அந்த அதிகாரம் எல்லாம் ஆச்சாரியனுக்கு உண்டல்லவா, அது ராமானுஜருக்கு இல்லாத அதிகாரமா உரிமைய. அழகா உள்ள போய் நன்னா பாதாதி கேசம் கேசாதி பாதம், மலையப்பனை தூரத்துல இருந்து பார்த்தாலே என்னமோ பண்ணும், குலசேகரன் படிக்கிட்ட நின்று பார்த்தாலே இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதையும் தாண்டி உள்ள போய் பார்க்கணும்னா அந்த ஆஜானு பாகுவான சரீரமும், ஆச்சரியமான திரு கண்களும், அத்தியாச்சரியமான திருமுக மண்டலமும், அதிவிசேஷமான திரு தோள்களும், அப்படி பார்த்த ராமானுஜர் பாதாதி கேசம் கேசாதி பாதம், அதுவும் மாலையெல்லாம் ஜம்மன் இருக்கு. அப்படியே மலையப்பனை நன்னா பார்த்தார் சுவாமி ராமானுஜர். இப்படி பார்த்தார், இப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது மாலையெல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கிறார். ஏன்னா மாலை பகவானுக்கு உகப்பா இருக்கணுமே, அது எங்கேயா வாடின மாலை இருக்கா, பூ இருக்கா, இல்லாட்டி அந்த பூல ஏதானும் புழு இருக்கா. ஏன்னா ஒரு மாலை கட்டி போடுறோம் அப்படின்னா அதுல ஒரு குற்றம் ஒரு குறை இருக்கப்படாது. சில சமயத்துல நம்ம மாலையெல்லாம் போட்டா எறும்பு இருந்துச்சுக்கோங்களேன், மேல அப்படி ஓடுனா உருத்தும் இல்லையா நமக்கு, அதனால அந்த மாலையில அந்த பூவுடைய காம்பு குத்தாம இருக்கு. அப்படின்னா அந்த சாமந்தி பூலாம் இருக்கு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் செவந்தி பூவெல்லாம் பார்த்தோம்னா அந்த காம்போட கட்டினோம்னா அப்படி குத்தும், முள்ளு மாதிரி குத்திடும். அது மாதிரி இந்த வாடாமல்லிப்பூன்னு ஒன்று உண்டு, அதெல்லாம் போட்டோம்னா முள்ளு குத்தும். நம்ம வடக்கிலெல்லாம் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா பெரிய நல்ல மாலைகள் கிடையாது. இந்த துளுக்க சாமந்தின்னு சொல்லுவா, கேந்தின்வா, அந்த பூ அது வாசமும் கிடையாது. அதில் என்ன பண்ணுவா, துளசிக்கு பதிலாக வேற ஒரு இலை வைப்பா, சமயத்தில் முள்ளு முள்ளா இருக்கும், அதெல்லாம் ரொம்ப உருத்தம். அதனால பகவானுக்கு மாலை கட்டும் பொழுது அந்த ஒரு நிதானம், இந்த புஷ்பம் உருத்தாம இருக்குமா, இந்த புஷ்பம் மனமுடையதா இருக்குமா, எல்லாமே பார்க்கணும். இப்போ பாண்டவங்களுக்கெல்லாம் பார்த்தா நல்ல வாசனை புஷ்பங்கள்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது, ஆனாலும் சுவாமி அழகாக சாத்திப்பார். இந்த பாண்டவங்கன் பன்றிபுரத்தில் பார்த்தோம்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் மாலை கிடைக்கும். ஒரு 7-8 கேந்திப்பூ இந்த துருக்க சாமந்தின்வா, அதை மட்டும் அப்படி அழகாக ஒத்த ஒத்தையாக அப்படி கோத்துருப்பான், உடல ஏதோ ஒரு காட்டாமணி எல்லாம் மாதிரி ஒன்று வச்சு கட்டி கொடுத்துருவா. ஆனால் அதையும் அழகாக பாண்டவங்கன் ஆசையோடு வாங்கிப்பான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின். அதே தமிழ்நாட்டு கோவில்கள் இங்கெல்லாம் பார்த்தோம்னா வாசனை இல்லாத பூவெல்லாம் சீண்ட மாட்டான், கேந்தியெல்லாம் அளவுடே கிடையாது கோவிலுக்குள்ள. நவதிருப்பதியிலெல்லாம் வந்து கேந்தி புஷ்பங்கள்லாம் உள்ள விடவே மாட்டான், துலுக்க சாமந்தி புஷ்பங்கள் எல்லாம். அழகா பாக்குற ராமானுஜர் மாலை நல்லா அடர்த்தியா இருக்கா, வாடாம இருக்கா, அழுகி போன பூ இல்லாம இருக்கா. ஏன்னா அந்த மாலைன்ற கட்டி போடுறதுன்னு ஒரு பெரிய கைங்கரியம், தொண்டரடிப்படி ஆழ்வார், பெரிய ஆழ்வார், அத்தியாச்சரியமா ஆச்சரியமான மாலாக்காரன், அப்புறமா நம்ம சால்தா மாலி, இப்படி எவ்வளவோ பேர் அந்த பூமாலை கட்டி போடுற கைங்கரியத்தினாலேதான் பகவத் அனுபவத்துல தளச்சிருக்கார். அதனாலே அழகா சுவாமி ராமானுஜர் ஜோரா ஆச்சரியமாக இந்த மாலை எல்லாம் நன்னா இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்தார். ஆனந்தத்தை அப்படியே தளச்சார். உடனே மலையப்பன் ஆச்சரியமா, ராமானுஜரே மாலை எப்படி இருக்கு, நன்னா இருக்கா அப்படின்னு. உடனே ராமானுஜர் திருச்செண்டே கேட்டார், தேவரீருக்கு உகப்பா இருக்கா அப்படின்னார். உடனே மலையப்பன், உமக்கு எப்படி இருக்கு அதை சொல்லுங்கோ அப்படின்றார். ராமானுஜர், உனக்கு எப்படி இருக்கு அப்படின்றார். ராமானுஜர் சிரிச்சென்றே, உமக்கு உகப்பா இருந்தா அடியனுக்கு உகப்பு. ரொம்ப அழகா இந்த கான்வர்சேஷன்ல பெருமாளும் பெரியவாளும் பேசுற கான்வர்சேஷன் ரொம்ப அழகா இருக்கும். திருக்கச்சி நம்பிகள், வரதராஜன், திருமழிசை ஆழ்வார், ஆச்சரியமா சொன்னவண்ணம் செய்த பெருமாள், இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு அனுபவங்கள். அந்த மாதிரி ராமானுஜர் உமக்கு உகப்பா இருந்தா எனக்கு உகப்பு அப்படின்னு மலையப்ப சொன்னார். இது வரைக்கும் இப்படி யாரும் எனக்கு மாலை கட்டி போட்டதில்லை, எப்படாப்பா அவன் மாலை சாத்துவான்னு காத்துன்னு இருக்கேன். சமயத்துல அடுத்த நாள் மாலை வந்து எடுத்தனா, அடுத்த வேலை மாலை வந்து எடுத்தனா படிகளையணும், அந்த மாலையை கழட்டணும். எனக்கு பழைய மாலையை கூட கழட்டுறதுக்கு மனசே வரமாட்டேங்கிறது அவ்வளவு விதமா பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் விதவிதமான வண்ணங்கள், விதவிதமான டிசைன்ல அவ்வளவு அழகா கட்டுறான். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு ஏதாவது தரலான்னு பார்த்தா ஒன்னும் கேட்க கூட மாட்டேங்கிறான், வாங்கிக்கவும் மாட்டேங்கிறான். அப்படி எல்லாம் சொன்ன உடனே ராமானுஜர் கண்கள் ஆனந்த பாஷம் வழி, எல்லாம் உங்களுடைய கிருபை அப்படின்னார். பெருமாளை நன்னா சேவிச்சார். ஆனந்தமா அந்த நந்தவனத்தை நீ பார்க்கணும் ராமானுஜர், அப்படி இருக்கும் அப்படின்னு மலையப்பன் சொன்னார். உடனே அழகா சுவாமி ராமானுஜர் மலையப்ப சுவாமியை சேவிச்சுட்டு அப்படி வெளில வந்தார். தீர்த்தம் சடாரி எல்லாம் கொடுத்தார். அழகா வந்தார் மலையப்பனுடைய திருமடப்பள்ளி. இந்த திருமடப்பள்ளியை பார்த்துட்டுதான் வகுள மாளிகா உட்கார்ந்துருக்கா. வகுள புஷ்பம் அப்படின்னா மகிழம்பு. நம்ம நம்மாழ்வார் ரொம்ப பிடிச்சது மகிழம்பு, அதனால வகுளாபரணன் அப்படின்னு வகுள புஷ்பத்தையே ஆபரணமா தரிச்சுருக்கிறதுனாலே வகுளாபரணன் அப்படின்னு நம்மாழ்வார்க்கு ஒரு திருநாமம். அந்த மாதிரி அழகா அந்த வகுளாபரணன் முகக்கும்படியான வகுளமரம், அந்த வகுள மரத்தினுடைய மாலை, அதனால வகுள மாளிகா அப்படின்னு பேர். அவள் யார் அப்படின்னா ஸ்ரீனிவாசனுடைய தாயார், வளர்த்த தாயார். சரியா கிருஷ்ணவதாரத்திலும் யசோத கண்ணனை வளர்த்தாள். அதே மாதிரி இந்த வகுள மாளிகாவும் பகவான் அழகா புத்துல இருந்தார் பாருங்க. ஸ்ரீனிவாசன் தாயார் பிரிஞ்ச துக்கத்துல திருமலையில வந்து ஒரு புற்றுல தான் உட்கார்ந்துருக்கார். அப்பதான் பிரம்மதேவரும் சிவபெருமானும் மாடும் கண்ணுக்குட்டியுமா வந்து கோல்காப்பூர்ல இருந்த லட்சுமி தேவியின் இடத்துல, பெருமாள் அன்னாகாரம் இல்லாம இருக்கா, நீங்க எங்களுக்கு ஒத்தாசை பண்ணணும், நான் மாடாகவும் சிவபெருமான் கண்ணுக்குட்டியாகவும் வரும், எங்க ரெண்டு பேரையும் அழகா அந்த திருமலை ராஜாவிடத்துல நீங்க ஒப்படைச்சிடுங்கோ அப்படின்னு சொல்ல, அழகா தாயாரும் வந்து இந்த மாட்டையும் கண்ணுக்குட்டியையும் ராஜாவிடத்துல கொடுத்துடுறா. அப்பதான் மேய்க்கும் பொழுதுதான் ஒவ்வொரு நாளா இந்த மாடு மட்டும் பால் கறக்காமல் புற்றுல இருந்த ஸ்ரீனிவாசனுக்கு ஸ்வயம் பால் அபிஷேகம் பண்ணிட்டு அது உள்ளுக்குள்ளேந்து ஸ்ரீனிவாசன் நன்னா பசும்பால் குடிச்சுட்டு இருந்தார். காய்ச்சாத, பணங்கள் கண்டு போடாத, பாதாம் எல்லாம் போடாத பசும்பால் அப்படியே மலையப்ப சுவாமி குடிச்சுட்டு இருந்தார். அப்பதான் அந்த மாடு மேய்க்கிறவன் பார்த்துட்டு இந்த பாலெல்லாம் வீணா போகிறதுன்னு கோடாரி எடுத்து அடிக்க போக மாடு நகர்ந்து போக அதுதான் பெருமாள் நெத்தில் அடிபட்டு ரத்தம் வந்தது. அவன் எந்த முகூர்த்தத்தை அடிச்சானோ தெரியல, அனந்தாழ்வான் வரைக்கும் பெருமாள் அடிச்சுட்டு இருந்தா. உடனே அழகா தலையில கட்டி போட்டிருந்தார். அப்பதான் வராக சுவாமிய பாக்கிறதுக்கு வகுல மாளிகா வர, வகராக சுவாமிய பாக்கிறதுக்கு சீனிவாசன் தலையில காயத்தோட வர, உடனே வகுல மாளிகா ஐயோ ரத்தம் வழியறதேன்னு சொல்லி தன் முந்தானையில் இருக்க வஸ்திரத்தை எடுத்து கிழிச்சு சீனிவாசன் தலையில கட்ட, வராக சுவாமி இத்தனையும் பார்த்துட்டு உன் பிள்ளையாவே நினைச்சு பத்திரமா உன் வீட்டுல வச்சுட்டு வளர்த்துட்டு வான்னு சொல்ல, அப்படி வகுல மாளிகாவிடத்துல வந்து சேர்ந்தவர் சீனிவாசன். வகுல மாளிகா ஸ்வயம் யசோதா. அழகா கிருஷ்ணவதார காலத்துல கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணலேன்னு ஆசைப்பட்டு இருந்தா இல்லையா, அதனால கண்ணன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பாக்கியத்தை கொடுக்கறேன்னு சொல்ல, வகுல மாளிகாவா அவ வராகமூர்த்திக்கு கைங்கரியம் பண்ண சீனிவாசன் அவள் பிள்ளையா வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறமா தான் ஆகாசராஜனுடைய பெண்ணாக பத்மாவதி. இந்த பத்மாவதி தான் ராமவதார காலத்துல இருந்த வேதவதி. அந்த வேதவதிய அழகா ராவணன் மானபங்க பண்ற நினைக்கிற சமயத்துலதான் அவள் அக்னி பிரவேசம் பண்ணி என் போல ஒரு பெண்ணாலதான் ஒரு ராஜ்யமே அழியும் சாபம் கொடுத்துட்டு போயிடுறா. ராவணன் அழகா சீதா மாதா அபகரிக்கிற சமயத்துல அக்னி பகவான் சொல்லிட்டார், இது மாயா சீதா, என்னிடத்துல உண்மையான சீதா இருக்கான்னு சொல்லி தன்னிடத்துல இருந்த வேதவதிய தான் அழகா அக்னி பகவான் கொடுக்க அவளை உண்மையான சீதா நினைச்சு ராவணன் கொண்டு போய் லங்கையில வச்சுட்டு இருந்தான். அதனாலதான் ராவண வதம் முடிஞ்ச உடனேயே பகவான் சீதை அக்னி பிரவேசம் பண்ண சொல்ல, சரியா அவர் மனைவி இல்லைன்னு அவருக்கு நன்னா தெரியும். அப்ப அக்னி பிரவேசம் பண்ணும் பொழுதுதான் மாயா சீதாவான வேதவதி அக்னி பகவான் வாங்கிட்டு உண்மையான சீதாவை கொடுத்தான். அப்ப சீதா மாதா சொல்றா, எனக்காக இந்த அசோகவனத்துல படாத பாடுபட்டதெல்லாம் வேதவதி தான், இதெல்லாம் கூர்ம புராணத்துல வருது, வால்மீகி ராமாயணத்துல இல்ல. ஏன்னா இந்த விஷயம் அத்தனையுமே ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யம் மகாபிரபு மதுரையில இருந்த ஒரு பிராமணனுக்காக கூர்ம புராணத்தை ஒரு திருபன்யாசம் பண்றதை கேட்டுட்டு அதை பாடமா எழுதி அந்த கூர்ம புராணத்தையே எழுதி கொண்டு வந்து அந்த பிராமணருக்கு கொடுத்தாருன்னு சைத்தன்ய மகாபிரபுடைய திவ்யமான சரித்திரத்துல காண கிடைக்கிறது. அத்தனை அழகா அந்த வேதவதி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தாயார் பிரார்த்திக்கிறார். அப்ப பகவான் சொல்லிடுறான், இல்லம்மா இந்த அவதாரத்துல ஏகபத்னி விரதம், அதனால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ன உடனே தாயார் சொல்ல, அடுத்த அவதாரத்துல அப்படின்றான். இப்ப பகவான் சொல்ல, அடுத்த அவதாரம் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால அடுத்த அவதாரம் கிடையாது, கலியுகத்துல பிரத்யேகமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பெருமாள் சொல்ல, அந்த வேதவதி தான் பத்மாவதியாக வர அந்த பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாசனுக்குமான கல்யாணத்துக்கு வகுல மாளிகா தான் தூதும் போனா, வகுல மாளிகா தான் பிள்ளையா வச்சிருந்த ஸ்ரீனிவாசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அதனாலதான் ஆரம்பத்துல சொன்னேன், ராமவதாரத்துல கிருஷ்ணவதாரத்துல கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் கூட கலியுக வரதனான சீனிவாசனிடத்துல பலிதமாகும். அந்த வகுல மாளிகா தான் திருமடப்பள்ளியை பார்த்துண்டு உட்கார்ந்துட்டு இருக்கா திருமலையில. சீனிவாசனை சேவிச்சுட்டு வெளில வந்தோம்னா நேர ஒரு படிக்கட்டுகள் ஏறணும்னா திருமடப்பள்ளி உண்டு, அங்க பார்த்தா ஒரு தேவி இருப்பா வகுல மாளிகா அப்படின்னு பேர் போட்டிருக்கும். கரெக்டா அவளுக்கு நேரம் அந்த திருமடப்பள்ளியில ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி ஒரு சதுரமா ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியா இன்னைக்கும் சீனிவாசனுக்கு ஒழுங்கா தலிக பண்றாளா அப்படின்னு அவள் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா எவ்வளவு வயசானாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அம்மா கையில சாப்பிடுறதுதான் பரமசுக்கம். அதனால அந்த வகுல மாளிகாவுடைய சூப்பர்வைஷன்ல தான் இன்னைக்கும் சீனிவாசனுக்கு ஜோரா தலிகை அம்சையாகிறது. அழகா ஜோரா அந்த வகுல மாளிகான்ற யசோதைய அழகா ராமானுஜ சேவிச்சார். நன்னாவே தெரியும் வகுல மாளிகா வேணா பலராமனா இருந்து கிருஷ்ணனோட இருந்தவர், கிருஷ்ணன் பொய் சொல்றான்னு யசோத கிட்ட ஆச்சரியமா கோல் சொன்ன பலராமன் தான் நம்ம ராமானுஜர். அழகா வகுல மாளிகா பார்த்தோம்னா கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் ராமானுஜருக்கு. அம்மா கிருஷ்ணவதார காலத்திலையும் அவ்வளவு அழகா கிருஷ்ணன் மேல பிரீத்தியோட இருந்தாய், வாஞ்சையோட இருந்தாய், இப்பையும் இவ்வளவு அழகா வகுல மாளிகாவா இருந்து சீனிவாசனை பார்த்துருக்காய் அப்படின்னு சந்தோஷப்பட்டு வகுல மாளிகாவையும் சேவிச்சுட்டு ஆச்சரியமா திருமலையில பார்த்தோம்னா அங்கதன் சுக்ரீவன் இவர்கள்லாம் அழகா இருப்பா. அந்த மூர்த்தி எல்லாம் சேவிச்சுட்டுனா இவாள்லாம் ராமானுஜருக்கு நன்னா பரிச்சயமானவர். ஏன்னா லக்ஷ்மணனா இருந்து இத்தனையும் பார்த்தவர் நம் சுவாமி ராமானுஜர். அழகா கோவில் அப்படி பிரதட்சணமா வந்து விமான வெங்கடேஸ்வரர் உள்ள ஒழுங்கா பார்க்க முடியலன்னா கூட அந்த விமான வெங்கடேஸ்வரரை பார்த்துட்டோம்னா எல்லா பிரார்த்தனையும் பூர்த்தி ஆகும். மலையப்ப சுவாமியை பார்த்த உடனே என்ன பிரார்த்திக்கணும்னு மறந்து போயிடும். அதனால வெளியில வந்தவன் அந்த விமான வெங்கடேஸ்வரரை அழகா சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த விமான வெங்கடேஸ்வரரையும் சுவாமி ராமானுஜர் சேவிச்சார். பெருமாளுக்கு அழகா சந்தனம் அரைக்கிற இடமெல்லாம் பார்த்தார். பெருமாளுக்கு ஆச்சரியமா மாலையெல்லாம் கட்டி அனந்தாழ்வான் உட்காந்து கட்டுற இடம் சமர்ப்பிக்கிற இடம் எல்லாம் பார்த்தார். ஆச்சரியமா அந்த திருமலையில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமியுடைய சந்நிதியையும் அழகா சுவாமி ராமானுஜர் ஜோரா சேவிச்சார். பரமானந்தம் ராமானுஜருக்கு. எல்லாம் சேவிச்சுட்டு கோவிலேந்து ஜோரா வெளியில வந்தார். அப்படி பிரதட்சணமா அப்படி நடக்கிறார். பெரிய திருமலை நம்பிகளுடைய திருமாளிகை, அந்த திருமாளிகையும் சேவிச்சார். ஆச்சரியமா அழகாக அப்படி பிரதட்சணமா நடக்கிறார். அப்படி நடக்கும் பொழுது ஓரத்துல ராமானுஜன் நந்தவனம் அப்படின்ற திருநாமத்தோட ஸ்ரீ அனந்தாழ்வான் உண்டாக்கின அந்த நந்தவனத்தை பார்த்தார். நேர உள்ள நுழைஞ்சார் சுவாமி ராமானுஜர். அனந்தாழ்வான் உண்டாக்கின திருநந்தவனம் இன்னைக்கும் நிச்சயமா ராமானுஜர் சாநித்தியத்தோட பூரணமா இருக்கு. அழகா அந்த அனந்தாழ்வான் திருநந்தவனத்துல ஜோரா சுவாமி ராமானுஜர் நுழைஞ்சார். அனந்தாழ்வான் சேவிச்சார், அவருடைய பத்னி சேவிச்சா, அவள் கண்கள் ஆனந்த பாஷம். ஏன்னா அந்த நந்தவனத்துக்கான ஒரு பூரணத்துவம் இப்பதான் வந்துதான். ஏன்னா சுவாமி ராமானுஜர் நுழைஞ்சதுனால அப்படி உள்ள நுழைஞ்சார். ஒரு பக்கம் நன்னா திருத்துழா பாத்தி கட்டி அப்படி ஜம்முன்னு வச்சிருக்கா. திருத்துழான துளசி செடி பிருந்தாவனம் மாதிரி நிறைய துளசி ஜோரா அழகா பாத்தி எல்லாம் கட்டி அதுக்கு ஜலம் எல்லாம் பாய்ச்சிண்டு இன்னொரு பக்கம் பார்த்தா நன்னா அந்த மறிக்கொழுந்து இதெல்லாம் வச்சிருக்கா. இன்னொரு பக்கம் அழகா சம்பங்கி அது வச்சிருக்கா. இன்னொரு பக்கம் மல்லிகை முல்லை ஜாதி பிச்சிப்பூ விருட்சிப்பூ இதெல்லாம் வச்சிருக்கா. நிறைய விதவிதமான மலர் செடிகள், அழகான கொடிகள், முல்லை பந்தல்ல மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி மாதவி பந்தல் எல்லாம் இருந்தது. நல்லா மகிழ மரங்கள்லாம் இருந்தது. பலவிதமான மரங்கள், பெருமாளுடைய திருமேனிக்கு உகப்பான புஷ்பங்கள் என்ன உண்டோ அத்தனையும் எல்லாம் அழகா வரிசையா நட்டு வச்சு நன்னா பூத்து குலுங்க. அதாவது 365 நாளும் புஷ்பம் பூக்கும்படியான ஒரு நந்தவனம் ஜம்முன்னு. ஒரு பக்கம் மல்லிகை வாசனை, இன்னொரு பக்கம் அழகா அந்த முல்லையுடைய வாசனை, இன்னொரு பக்கம் பிரக்ஷிப்பு இருவாட்சியுடைய வாசனை, இன்னொரு பக்கம் திருத்துழாயுடைய வாசனை. இதுல நிறைய அந்த வண்டுகள்லாம் அங்க தென்னா தென்னா திருவேங்கடமா திருவேங்கடமா அப்படின்னு அது வண்டுகள்லாம் அழகா ஒழிச்சுட்டு இருக்கு. கிளிகள்லாம் மரங்கள்ல உட்காந்துன்னு ஜோரா கிளபல கிளபலான்னு கீசி கீச்சென்று எங்கும் ஆணைச்சா தன் கலந்து பேசின பேச்சரவம் கெட்டிலையோ அப்படின்னு ஆண்டா சொல்லும்படியான புல்லும் சிலம்பினகான்றபடியாக நிறைய பட்சிகள்லாம் அழகா கூவிண்டு விளையாடிண்டு மரத்துக்கு மரம் அணில்கள்லாம் தாவிண்டு ஜோரா இருந்தது. அப்படி ராமானுஜ அப்படி நந்தவனத்தை பார்த்தார். அழகான சின்ன ராமானுஜ புஷ்கரணிய பார்த்தார். அவ்வளவு அழகா இருந்தது. எல்லாத்தையும் நன்னா குளிர கடாட்சிச்சார். ராமானுஜரே அந்த புஷ்கரணியில இறங்கினார். அழகா அந்த ஜலத்தை தலையில புரோக்ஷணம் பண்ணிண்டார். ஜலத்தை தீர்த்தலம் ஆடினார். ரொம்ப சந்தோஷமா அப்படி அந்த செடிகள்லாம் தொட்டு பார்த்தார். அந்த புஷ்பங்கள்லாம் தொட்டு பார்த்தார். அப்படி பார்த்தார். ஆச்சரியமா அனந்தாழ்வான பார்த்தார். அடியேன் தாசன் அப்படின்னு சொல்லி அனந்தாழ்வன் ஒவ்வொன்னா இது இந்த புஷ்பம் அந்த செடி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்த. இன்னைக்கு இந்த புஷ்பங்கள் கட்டுவோம், இன்னைக்கு வைஜந்தி வனமாலி கட்டுவோம், இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கார். அனந்தாழ்வான் திருத்துணை வருதியுமே நிக்க ராமானுஜர் பார்த்தார். ஏற்கனவே ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னு தான் சொன்னார் ராமானுஜர். இப்ப அழகா ராமானுஜர் அனந்தாழ்வான இறுக்கி ஆலிங்கனம் பண்ணின்றார். ஆலிங்கனம் பண்ணிட்டு சொன்னார், வளர்த்ததனால் பயன் பெற்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொன்னார். பெரிய வார்த்தை தெரியுமா, சாதாரண வார்த்தையா. சாதாரணமா குழந்தைகள் ரொம்ப சமத்தா இருந்தா அப்பா அம்மா சொல்லுவா நல்லபடியா வளர்த்துட்டேன், சுகமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். அந்த மாதிரி ராமானுஜர் சொல்றார், உன்னை என் சிஷ்யனா வளர்த்ததனால் நான் பயன் பெற்றேன். என்னடான்னா மலையப்ப சுவாமிக்கு நான் இருந்து பண்ண வேண்டிய கைங்கரியத்தை நீ நன்னா பண்ணிட்டு இருக்காய், என்னை விட ஜோரா பண்ணிட்டு இருக்காய். உன்னை சிஷ்யனா ஏத்துண்டதுனாலையும் உன்னை சிஷ்யனா வளர்த்ததுனாலையும் ஒரு ஆச்சாரியனுக்கு என்ன பயன் உண்டோ அந்த பயன் எனக்கு கிடைச்சிடுத்துனார், வளர்த்ததனால் பயன் பெற்றேன். இந்த வார்த்தையும் ராமானுஜர் வேற யாருக்குமே சொல்லல, ஆண் பிள்ளைன்னு சொன்னதும் அனந்தாழ்வான மட்டும்தான், வளர்த்ததனால் பயன் பெற்றேன் அப்படின்னு சொன்னதையும் அனந்தாழ்வானத்தான். அழகா இருக்கி ஆளுங்கணும் என்றார் அனந்தாழ்வார். அழகா சுவாமி ராமானுஜருடைய திருவடிகள்ல சாஷ்டாங்கமா சேவிச்சார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். அடியேன் எல்லாம் உம்முடைய கிருபை, என் பலம் ஏதுமில்லை அப்படின்னுட்டார். அழகா சுவாமி ராமானுஜர் எப்படி பிரதட்சணம் வந்தார், பாபநாசம், ஆகாச கங்கை, தும்புரு தீர்த்தம், நாரத தீர்த்தம் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் சேவிச்சார். பார்த்தார் இதுக்கு மேல நம்ம திருமலையில இருக்கப்படாது அப்படின்னு இறங்கலான்னு பார்த்தார். உடனே பெரிய திருமலை நம்பிகள், என்னாச்சு ராமானுஜரை கிளம்புறீரோ அப்படின்றார். சுவாமி அடியேன் இதுக்கு மேல திருமலையில் இருக்கப்படாது, அபச்சாரம், இறங்குறேன் அப்படின்ட்டார். அப்ப உடனே பெரிய திருமலை நம்பி சிரிச்சுட்டே சொன்னார், திவ்ய தேசத்துக்கு வந்தா மூணு நாள் இருக்கணும்னு சாஸ்திரம் அப்படின்னுட்டார். உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, சுவாமி ராமானுஜருக்கு ஒரு ஆச்சாரியன் வேற. சரி சுவாமி அடியேன் இருக்கேன்னுட்டார். ஆனா அந்த மூணு நாளும் அன்ன ஆகாரம் இல்ல, ஜலம் எடுத்துக்கல. ஏன்னா இதான் சாப்பிட்டாச்சுன்னா மலமூத்திர விசர்ஜனம் பண்ணி திருமலை அபச்சாரம் பண்ணிடுவோமோ, எல்லாரும் அங்க இருக்கிறவாள் வேற வழி இல்லை, அங்கதான் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணியாகணும். ஆனா அது தான் பண்ணப்படாதுன்னு உபவாசம் ராமானுஜர். இன்னைக்கு மலையப்பன் கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க பட்டினியோட எல்லாம் வரவே முடியாது, நீங்க லைன்ல போய் நின்றுட்டாலே மலையப்பனுக்கு நமக்கு பசி தெரிஞ்சு அழகா சுட சுட சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாம் கொடுத்துருவார். நீங்க எப்பயான மத்தியான டைம்ல லைன்ல போய் நெல்லுங்கோ, இந்த 12:30 சுமாருக்கு போய் நின்றுலாம் நிச்சயமா நீங்க எங்க இருக்கலாம் எந்த இடத்துல இருக்கலாம் அந்த இடத்துல மலையப்பன் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்துருவான். ஜோர் அதெல்லாம் மலையப்பன் நீர்மோரெல்லாம் கொடுப்பார். நல்ல வெயில் காலத்துல மலையப்பனுக்கு சமானம் மலையப்பன் தான். ஏதும் தன நிற்கும் கருணை கடல் அன்னை, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு. உடனே அழகா சுவாமி ராமானுஜர் மூணு நாள் திருமலையில இருந்தார், நன்னா சேவிச்சார். காத்தால சுப்பிரபாத சேவையிலேருந்து டோலோத்சவத்திலேருந்து எல்லாம் ஊஞ்சல் சேவை, இப்ப நிறைய சேவை சொல்றோம் இல்லையா, அத்தனை சேவை, தோமாலை சேவை, ஆர்ஜி சேவை எல்லாம் நன்னா சேவிச்சு பெருமாளுக்கு அழகா கோஷ்டியில ஆனந்தமா பாசுரங்கள்லாம் சொல்லி மூணு நாளும் பூலோக வைகுந்தமான திருமலையில பரமானந்தத்துல சுவாமி ராமானுஜர் தளச்சார். சுவாமி ராமானுஜரோட மலையப்பனை சேவிச்சவர்களும் பரமானந்தப்பட்டார், மலையப்பனும் ஆனந்தப்பட்ட. மூணு நாள் ராமானுஜர் நித்தியம் காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் பெருமாளுடைய அவருக்கு விசிராந்தி சமயத்தை தவிர மற்ற எல்லா சமயத்திலையும் சுவாமி ராமானுஜர் கோவில்லையே உட்காந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு ரசிச்சு பார்த்து ஆனந்தத்துல தளச்சார். அழகா மூணு நாள் முடியறது, சுவாமி ராமானுஜர் திருமலையை விட்டு இறங்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறார். அப்ப பெரிய திருமலை நம்பி சொன்னார், ராமாயணம் கேட்க வேண்டாமோ அப்படின்னார். ஐயோ அடியனுக்கு பாக்கியமாச்சே, ஆனா மலையில தங்க முடியாதே அப்படின்னார். உடனே பெரிய திருமலை நம்பி கவலைப்படாதீர் அப்படின்னு சொன்னார். ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிண்டா. என்ன ஒப்பந்தம் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா, ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ராதே கிருஷ்ணா.